கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வந்திருக்கிறதான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலும் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட சேலம் சபையினுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, சென்ற நாளில் இந்த பவானி பட்டணத்தில் கடந்த ஒரு வருடமாக தேவனுடைய சத்தியங்களை கேட்டு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து தேவ சித்தம் செய்வதற்கு முன் வந்திருக்கிற இன்றைய தினத்தில் உடன்படிக்கை செய்திருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பினையும் வாழ்த்துகளையும் முதலாவது அவங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளை, இன்றைய தினத்தில் நம்முடைய பாடம் பலம் கொண்டு திடமானதாயிரு. தலைப்பில் நம்ம தேவனுடைய சத்தியங்களை இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு பாடமானது நம்ம தலைப்பு கேட்கும் போதே நமக்கு மனசுகளை என்ன தோணுதுன்னு பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு பலமா நம்ம இருக்கணும், திடமானதா நம்ம இருக்கணும். இந்த ஒரு காரியங்களை தேவன் யாருக்கு அங்க சொல்லியிருந்தார் என்று பார்க்கும்போது யாருக்கு சொல்லியிருந்தாங்க? ஆமா, கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரணும். கண்டிப்பா தேவன் அங்க யோசுவாவிடம் இந்த வார்த்தைகளை அங்க சொல்லியிருந்தாரு. அன்றைக்கு அவருக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கும் அந்த வார்த்தைகள் இருக்கு. சாகினால இந்த பாடமானது இன்றைக்கு புதிதாக உடன்படிக்கை செய்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய விதத்துல இந்த ஒரு பாடமானது சகோதர சகோதரிகளே அமையும்னு நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது இந்த ஒரு பாடமானது யோசுவா 1 1-11 வசனங்கள் அடிப்படையில் இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்துக்கு ஆதார வசனம் இப்ப நம்ம வாசிக்கலாம். யோசுவா 1:5.
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்ட திடமனதாகிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய்.
சரி, நம்ம பார்க்கிறோம். அப்போ யோசுவா குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை மோசே மறித்த பின்பு தேவன் யோசுவாவுக்கு வந்து இந்த பொறுப்பை அவர் தந்தாரு. அப்பொழுது யோசுவாவுக்கு வயசு எவ்வளவு என்று பார்க்கும் பொழுது 83 அவருக்கு. நம்ம இந்த 83 நம்ம பார்க்கும்போது அன்றைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்களிலே ரொம்ப மூத்தவர் வந்து இவர் தான், யோசுவா தான். ஏனென்றால் நமக்கு யோசுவா குறித்து நமக்கு நல்லா தெரியும். எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு சேர்ந்த மனுஷர்கள் வந்து 2, அதுல வந்து யோசுவா, இன்னொரு வந்து காலேபு. அதுல மூத்தவர் வந்து யார் என்று பார்க்கும்போது யோசுவா தான் நம்ம பார்க்கணும். இப்படியாக யோசுவா குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த யோசுவாவுக்கு அவருடைய பேர் குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அவருடைய பேர் வந்து நம்ம பார்க்கும்போது யோசுவா. ஆனா இந்த பேர் எங்கிருந்து வந்திருக்குது என்று பார்க்கும்போது இந்த உண்மையான பேர் வந்து ஓசியாங்கிறது பேர், ஓசியா. இந்த ஓசியான நமக்கு ஞாபகம் வரணும். யாரு ஞாபகம் வரணும்? ஓசியா தீர்க்கதரிசி பேரு. ஓசியான என்ன அர்த்தம்னா, சகோதர சகோதரிகளே, சால்வேஷன், அதாவது ரட்சிப்பு அல்லது உதவின்னு அர்த்தம் இந்த ஓசியாங்கிற பேருக்கு அர்த்தம். இந்த ஒரு பேர் தான் பிற்காலத்தில் எப்படி மாறிச்சுன்னு பார்க்கும்போது ஜெகோசியா அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த பேர். நீங்க என்னாகமும் 13:16 நீங்க வாசிக்கலாம்.
தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஒசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தார்.
நூனின் குமாரனாகிய ஒசேயாவுக்கு யோசுவா என்று. சார், நீங்க நம்ம ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது அது அந்த ஸ்பெல்லிங் கொஞ்சம் நல்லா இருக்கு. நம்ம நீங்க பார்க்கும்போது அதாவது ஜெகோசியா அப்படின்ற பேருக்கு நீங்க ஆங்கில வேதம் வச்சிருந்தா நீங்க பார்க்கலாம். இந்த ஜெகோசியாங்கிற பேரு அது பின்காலத்தில் என்னவாக மாறிச்சு என்று பார்க்கும்போது அதாவது ஜோஷா அப்படின்னு மாறி இருக்கு. இது நெகேமியா 8:1 பதினேழாவது வசனத்துல நீங்க அந்த ஸ்பெல்லிங் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேர் வந்து அப்படி மாறி இருக்கு. நீங்க படிக்கலாம் வசனம் 8:17.
இந்த பிரகாரமாய் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள்.
அப்ப நம்ம பார்க்கிறோம் நூனின் குமாரனாகிய யோசுவா, நம்ம தமிழ்ல தான் நம்ம பார்த்தோம். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் வித்தியாசம் இருக்கு. நம்ம முன்னாடி என்னாகமத்துல பார்த்த ஸ்பெல்லிங்கும் இங்க நம்ம நிகேமியாவில் பாக்குற அந்த ஸ்பெல்லிங் என்ன இருக்குதுன்னா வித்தியாசம் இருக்கு. நம்ம பார்க்கிறோம். அப்போ நிகேமியா காலத்துல ஜோஷ்வா அப்படின்ட்டு அங்க வந்துச்சு. அது பிற்பாடு கிரீக்ல எந்த விதமாக மாறுச்சுன்னு பார்க்கும்போது அதாவது ஜெசோஸ் அப்படின்னு மாறி இருக்கு. ஜெசோஸ் கிரீக்ல அந்த ஜெசோஸ் தான் பிற்பாடு எப்படி மாறி இருக்குதுன்னா ஜீசஸ் மாறி இருக்கு. சகைநல நம்ம பார்க்கும்போது யோசுவாவுடைய பேரு தான் அது பின்னாடி சுருங்கி சுருங்கி எப்படி வந்திருக்குன்னா சகோதர சகோதரிகள் ஜீசஸ் என்று அங்க வந்திருக்கு. சகோதர சகோதரிகள் நம்ம பார்க்கிறோம். இந்த யோசுவா குறிச்சு நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். யோசுவா குறிச்சு நம்ம பார்க்கும்போது இவரு ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதனாக இவர் இருக்கிறார் யோசுவா. ஆனா இவருடைய பண்புகள் குணநலன்கள் மோசே உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது வெளிப்படலை. மோசே உயிரோட இருக்கிற வரைக்கும் வெளிப்படலை. சோ அவர் மறித்த பின்புதான் என்ன பண்ணுச்சுன்னா தேவன் அவரை கொண்டு சில அநேக காரியங்களை அவர் செஞ்சார். நம்ம பார்க்கிறோம் இந்த யோசுவா குறிச்சு நம்ம இன்னுமாக நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இவர் அந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துவதற்குண்டான அந்த ஒரு லீடரா வருவதற்கு முன்பு சகோதர சகோதரிகளே, ஏன்னா நம்ம பார்க்கிறோம் ஒரு லீடரா வரணும் அப்படின்னா எடுத்த உடனே வந்துட முடியாது இல்லைங்களா. கண்டிப்பா நம்ம பார்க்கிறோம் எடுத்த உடனே வந்துட முடியாது. அது கண்டிப்பா என்ன தேவை என்று பார்க்கும்போது அதுக்கு ட்ரைனிங் தேவை. சகோதர சகோதரி லீடரா வந்து வரணும்னா அதுக்கு என்ன தேவைன்னா ட்ரைனிங் தேவை, பயிற்சி தேவை. சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஒரு பயிற்சி அவர் யாருகிட்ட எடுத்தாரு என்று பார்க்கும்போது மோசே கூட நம்ம பார்க்கிறோம். மோசே கூட ஏன்னா நான் பார்க்கிறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு லீடரா யார் இருந்தாருன்னா யோசுவாக்கு முன்னாடி மோசே இருந்தாரு. நம்ம பார்க்கிறோம் அப்போ மோசே நம்ம பார்க்கும்போது அப்போ தேவன் எந்த விதமாக மோசையை வழிநடத்தினாரு, மோசை கிட்ட தேவன் எப்படி எல்லாம் பேசினாரு, அப்புறம் தேவனுடைய வழிநடத்தல்களை மோசை எப்படி புரிஞ்சுக்கிறாரு, அப்புறம் அந்த புரிஞ்சுக்கிட்ட வழிநடத்தல்களை எப்படி ஜனங்கள் மத்தியத்துல வந்து அவர் பேசி அதை நடைமுறைக்கு கொண்டு வராரு, தேவனுடைய சித்தத்தை வந்து எந்த விதமாக அறிந்து கொள்வது, இது போன்ற காரியங்களை வந்து ரொம்ப கிட்ட 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 இருந்து கற்றுக்கொண்டவர் யாருன்னு பார்க்கும்போது யோசுவா நம்ம பார்க்கிறோம். யோசுவா சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல நம்ம பார்க்கும்போது இந்த யோசுவா நம்ம பார்க்கிறோம் சோ மோசேக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வேலைக்காரரா மோசே உடனே அவர் வந்து வேலை செஞ்சிருக்காரு. அதே சமயத்துல அவரு இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் வந்து முதன் முதலாக அங்க கானான் தேசத்துக்கு வேவு பார்க்கறதுக்கு அனுப்பும் போது அந்த 12 பேர்ல ஒருத்தராக யார் இருந்தாருன்னா செண்ட யோசுவா இருந்தாருன்னா பாருங்க. அது மட்டும் இல்ல இந்த யோசுவா அந்த கானான் தேசத்தை அவரு சுற்றி பார்த்து விட்டு திரும்பி வரும்போது எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கொண்டு வந்தாரு என்று பார்க்கும்போது ஒரு நல்ல சாட்சியை அவர் வந்து கொண்டு வந்தாரு சகோதர சகோதரி. ஏனென்றால் நாம் பார்க்கிறோம் அவருடைய விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசமா இருந்துச்சு. அப்ப சகோதர சகோதரி அந்த விதமாக ஒரு ஒரு அங்க வேவு பார்த்து வந்து அங்க ஒரு நல்ல சாட்சியை சொன்னாரு. அது மட்டும் இல்ல ஜனங்க மோசேக்கு விரோதமா முறுவிருக்கும் போது மிகவும் தைரியமாக தேவன் அவர்களை நமக்கு ஒப்பு கொடுப்பாருன்னு தைரியமா சொன்னார். அதாவது அவர்கிட்ட என்ன ஒரு குவாலிட்டி இருக்குது என்றால் உண்மைக்காக போராடுகிற உண்மைக்காக நிற்கிற ஒரு குணம் யாருகிட்ட இருந்துச்சு என்று பார்க்கும்போது யோசுவா கிட்ட அங்க இருந்துச்சு. சகோதர சகோதரிகளே நம்ம நம்ம பார்க்கிறோம். இப்படியாக நம்ம பார்க்கும்போது அப்போ நம்ம மோசேக்கு அடுத்தபடியாக இந்த யோசுவா வந்து இஸ்ரேலை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு மிக பொருத்தமான தேவ சித்தப்படியான ஒரு லீடரா அவர் இருந்திருக்காரு சகோதர சகோதரிகளே. இன்னமாக நம்ம யோசுவா குறித்து அங்க நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த யோசுவா வந்து கண்டிப்பா தேவனுடைய அதிகாரத்தை அவர் வாங்கியிருக்கிறார். நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த பொறுப்பை யாருகிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாருன்னா தேவனிடத்திலிருந்து அங்க அவர் வாங்கியிருக்காரு சகோதர சகோதரிகள் வாங்கியிருக்காரு. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது தேவன் ஒருவரை வந்து வழிநடத்துறாருன்னு தேவன் ஒருவரை வழிநடத்துறாருன்னா கண்டிப்பா அந்த வழிநடத்துபவருக்கு முக்கியமான ரெண்டு குணங்கள் ரொம்ப குணநலன்கள் ரொம்ப அவசியம். என்னன்னு பார்க்கும்போது ஒன்னு தாழ்மை இன்னொன்னு சாந்தம் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏனென்றால் நம்ம பார்க்கிறோம் சாந்தமும் தாழ்மையும் இருக்கிறது அந்த குணலட்சணங்கள் ரொம்ப அவசியம். ஏனென்றால் தேவன் அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாருன்னா ஒரு லீடரா ஒரு வழியில் எடுத்து போவாரா, கண்டிப்பா தேவன் வைப்பாரு. ஏனென்றால் இதுக்கு அத்தாட்சியாக இவருக்கு முன்னாடி இருந்தது நமக்கு சாட்சி. ஏனென்றால் மோசே குறித்து தேவன் என்ன சொல்றாரு இல்லைங்களா, சொல்ல என்ன சொல்றாரு, பூமியிலே சாந்த குணம் உள்ளவன் இவரை காட்டிலும் ஒருவரும் இல்லை. அப்படி என்றால் நாம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அப்ப ஒரு தலைமை தாங்கி ஒரு லீடராக வழிநடத்துபவருக்கு கண்டிப்பா என்ன குணநலன்கள் அங்க தேவை என்றால் சாந்தமும் மனத்தாழ்மையும் ரொம்ப தேவையாக இருக்கு சகோதர சகோதரிகளே. சோ இது மோசே கிட்ட இருந்துச்சு, அவருக்கு அடுத்தபடியாக இந்த குணங்கள் யாருக்கு யாருக்குள்ள இருந்துச்சுன்னா யோசுவா கிட்ட இருந்துச்சு. அதனாலதான் தேவன் இவரை அங்க தெரிந்து கொண்டு அவரை இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு லீடரா அங்க வச்சாரு சகோதர சகோதரிகள். சோ அந்த காரியங்களையும் நம்ம பார்க்கும் போது அப்ப நம்ம காரியங்களே நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறோம். அப்போ தேவன் என்ன இன்றைக்கு சகோதர சகோதரிகளே நம்மை நமக்கு கூட வந்து தேவன் வழிநடத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன குணங்கள் தேவை, இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவை. அதே சமயத்துல ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா நமக்கென்று எந்த ஒரு குறிக்கோள்களும் ஒரு சுயநலமான எண்ணங்களும் நமக்காக நமக்குள்ள நம்ம வச்சிடக்கூடாது. ரொம்ப முக்கியம், நம்ம ரொம்ப முக்கியமா புதிதாக உடன்படிக்கை செய்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இந்த காரியங்கள் கண்டிப்பா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்போ நம்ம இன்னைக்கு தேவ சித்தம் செய்வதற்காக நம்ம வந்திருக்கோம். சோ வந்திருக்கும் போது நமக்கென்று குறிக்கோள்களும் நமக்கென்று ஒரு லட்சியங்களையும் வச்சு அதுக்காக வந்து என்ன பண்ணிருக்கூடாது, நம்ம ஓடிட்டு இருக்கக்கூடாது சகோதர சகோதரிகள். சோ முழுக்க முழுக்க நம்ம தேவ சித்தத்துக்காக நம்ம ஒப்பு கொடுக்கணும். சோ பின்னாடி இந்த காரியங்களை குறித்து விவரமா பார்க்க போறோம். அப்போ ஆகவே இங்க நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த ஒரு தாழ்மையும் மன சாந்தமும் இந்த குணங்கள் கண்டிப்பா தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப தேவையாக இன்னைக்கு இருக்கு சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் நம்ம பார்க்கிறோம், அதாவது தாழ்மையும் சாந்தமும் இந்த குணங்கள் இருக்கிறவங்க தான் தேவனிடத்துல மிக நெருக்கமாக அவரிடத்துல சேர முடியும். தாழ்மையும் சாந்தமும் இருக்கிறவங்க தான் தேவனிடத்துல மிக மிக நெருக்கமாக அவரிடத்துல வந்து சேர முடியும். இன்னுமாக நம்ம பார்க்கும்போது இந்த சாந்தமும் தாழ்மையும் இருக்கிறவங்களுக்கு தான் தேவன் அவருடைய ஆழமான ரகசியங்களை, அவருடைய வேதத்தில் இருக்கிற ஆழமான ரகசியங்களை இவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாருன்னா தேவன் அதை வெளிப்படுத்துவாரு சகோதர சகோதரிகளே. இன்னுமாக நம்ம பார்க்கும்போது இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறவங்க தான் தங்களுடைய சொந்த பலவீனங்களே அவங்க வந்து உணர்வாங்க. சோ நாம எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், நம்ம நம்முடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கு என்பதை இந்த சாந்தமும் தாழ்மையும் இருக்கிறவங்க தான் அது உணர்வாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் நம்ம பார்க்கும்போது இந்த இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் அவருடைய ஊழியத்தை அங்கே தரும்போது இப்படிப்பட்டவங்க தான் எவ்வளவு பெரிய ஊழியத்தை தேவன் நமக்கு தந்திருக்காரு என்று அவங்க சிந்தித்து பார்ப்பாங்க சகோதர சகோதரி. அதான் நம்ம பார்க்கிறோம், ஏனென்றால் இந்த சாந்தமும் தாழ்மையும் இருக்கிறவங்க தங்களை குறித்து அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் எவ்வளவு பெரிய கனமான ஒரு ஊழியத்தை தரும் பொழுது அந்த அந்த கனமான ஊழியத்தினுடைய மதிப்பை என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா சகோதர சகோதரிகளே உணர்ந்து பார்க்கிறவர்களாக கண்டிப்பாங்க இருப்பாங்க. அதனாலதான் தேவன் அங்க சொல்றாரு இல்லைங்களா, நம்ம 1 பேதுரு 5:5 வாசிக்கலாம். கடைசி பாக போட்டு பாரு, கடைசி பாக என்ன சொல்ற பாரு, தாழ்மையுள்ளவர்களுக்கு என்ன பண்றாருங்களா கிருபை, தாழ்மையுள்ளவர்களுக்கு என்ன அளிக்கிறாருங்களா கிருபை அங்க அளிக்கிறாரு நம்ம பாக்குறோம். சாகி நாள சகோதர சகோதரிகள், இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் கண்டிப்பா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்ம கண்டிப்பா வச்சிருக்க வேண்டிய அந்த குணங்கள் சகோதர சகோதரிகளே. அடுத்ததாக நம்ம பாடத்துல நம்ம போகும்போது இந்த யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இருக்காங்க, அந்த 40 வருட வனாந்திர பயணம் அது முடிவடைந்த நிலையில இருக்கு. சோ இனி அடுத்தபடியாக அவங்க எங்க போகணும் அப்படின்னா சகோதர சகோதரிகள் இனி கானான் தேசத்துக்கு போகணும். ஆனா கானான் தேசத்துக்கு போவதற்கு முன்பு அவங்களுக்கு முன்னாடி இருந்தது யோர்தான் நதி இல்லைங்களா, யோர்தான் நதி இருந்துச்சு. சோ யோர்தான் நதி அந்த காலத்துல அந்த இவங்க ரொம்ப குறிப்பாக யோசுவாவும் இஸ்ரேல் ஜனங்களும் அங்க நிக்கும் போது அந்த டைம் என்ன டைம்னா இல்லைங்களா மழைக்காலம் வந்து நம்ம பார்க்கும்போது அதாவது அந்த யோர்தான் நதியில கரைபுரண்டு வெள்ளம் வந்து ஓடிட்டுச்சு கரை. நீங்க யோசுவா 3 அதிகாரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த யோர்தான் நதியில கரைபுரண்டு வெள்ளம் வந்து அங்க ஓடிட்டு இருக்கு நம்ம பார்க்கிறோம். சோ இந்த இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சகோதர சகோதரிகளே அந்த ஜனங்கள் நிக்கிறாங்க. சோ யோசுவா கூட அங்க நிக்கிறாரு நாம் பார்க்கிறோம். சோ அவங்க அப்படி நிக்கும் போது இந்த ஒரு சூழல்ல அவங்க அப்படியே பாக்குறாங்க, அப்படியே பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன நல்லா தெரியுதுன்னு பார்க்கும்போது சோ முதலாவது யோர்தான் நதி என்ன ஆயிட்டு இருக்குது, வெள்ளம். யோர்தான்ல வந்து தண்ணீர் வந்து கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு. அப்போ நம்ம பார்க்கிறோம், அங்க பார்க்கும்போது இந்த யோர்தான் குறுக்கே ஏதாவது பாலம் ஏதாவது இருக்கா அந்த பக்கம் போறக்கு அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு பாலங்களும் இல்ல. நம்ம பிரதர் அங்க சொல்லும் போது எந்த ஒரு சின்ன பாலம் கூட இல்லைங்கிறார், ஒரு சின்ன சின்ன பாலம் கூட அங்க கிடையாது அப்படின்னா. ஆனா வெள்ளம் எப்படி போயிட்டு இருக்கு, தண்ணீர் வந்து கரை புரண்டு போயிட்டு இருக்குது, ஆற்றை வந்து கடந்து போகிறதுக்கே சான்ஸ் இல்லை, அந்த மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு. அப்போ இன்னும் அடுத்ததாக பார்க்கும்போது அந்த யோர்தான் நதிக்கு அக்கறையில வந்து பார்க்கும்போது இந்த புறஜாதியார் வந்து பெரிய பெரிய பட்டணங்களை கட்டி அங்க குடியிருக்கிறாங்க. இந்த புறஜாதிகள் எப்படி என்ன பெரிய பெரிய பட்டணங்களை கட்டி குடியிருக்கிறாங்க, நம்ம பாத்தீங்கன்னா அவங்களுடைய நகரத்தினுடைய மதில்கள் வந்து பார்க்கும்போது ரொம்ப பலமா இருக்குது. நகரத்தினுடைய மதில்கள் ரொம்ப பலமா இருக்குது அப்படின்றால் என்னன்னா எந்த நிலையிலும் எதிரிகள் அந்த நகரத்தை பிடிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த மதில்களை அவங்க கட்டி வச்சிருக்கிறாங்க. நம்ம பார்ப்போம். அப்ப இன்னும் நம்ம பார்க்கும்போது அங்க கானான் தேசத்துல அந்த யோர்தான் கக்கரையில் இருக்கிற கானான் தேசத்துல இருக்கிற அந்த ஜனங்கள் பெரிய பெரிய பட்டணங்களையும் கட்டி வச்சிருக்கிறாங்க. இன்னுமாக மிகப்பெரிய யுத்த வீரர்களா இருக்கிறாங்க, யுத்த வீரர்கள். அப்படி என்றால் இஸ்ரேல் ஜனங்க வந்தாலும் கூட அவங்களை என்ன மறுபடியும் திருப்பி ஓட்டுற அளவுக்கு வீழ்த்துற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா அவங்களுக்கு பலசாலிகளா நல்ல ஒரு போர் பயிற்சி பெற்றவங்களும் அவங்க வந்து இருக்காங்க. இதெல்லாம் யாரு பாக்குறாங்கன்னா சகோதர சகோதரிகள் இந்த இஸ்ரேல் ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம். சோ இப்படி எல்லாம் அங்க அங்க இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம பார்க்கிறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோர்தான் நதிய கடக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படியே அவங்க கடந்து கரைக்கு போனாலும் யார் இருக்காங்க, சோ எதிரிகள் வந்து துரத்தி இறங்கி இருக்கு, அவங்க தயாரா இருக்கிறாங்க. இன்னுமாக நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தாங்கன்னா 40 வருஷம் நடந்து என்ன பண்ணிருக்காங்க, பிரயாணம் பிரயாணமா நடந்து வந்திருக்காங்க. ஒருவேளை எதிரிகள் வந்தாலும் கூட அவங்களை திருப்பி தாக்குற அளவுக்கு இவங்க என்ன பண்ணலன்னா எந்த ஒரு போர் பயிற்சி எந்த ஒரு ட்ரைனிங் மிலிட்ரி ட்ரைனிங் எதுவுமே இவங்களுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே அவ பாக்குற ஜனங்களுக்கு என்னதான் நினைப்பாங்க, யோர்தான் நதியும் கடக்க முடியாது, அங்க போனாலும் அவங்க ரொம்ப பலசாலிகள் இருக்கிறாங்க, அப்ப எப்படி என்ன பண்றது சகோதர சகோதரிகளே அப்படின்னு என்னன்னா யாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வு வரும் சகோதர சகோதரிகள். ஏன்னா ஒரு நடக்க முடியாது இனிமேல் அந்த மாதிரி நம்ம போக முடியாதுங்கிற ஒரு நிலைமையில கண்டிப்பா எப்பேற்பட்டவங்களுக்கு என்ன வரும், கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய கண்டிப்பா ஒரு சோறு வரும் சகோதர சகோதரிகளே. அந்த சமயத்துலதான் தேவன் என்ன பண்ணாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை யோசுவா மூலம் அங்க ஜனங்களுக்கு அங்க கொடுக்கிறார். நான் பார்த்தேன் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றேன் ஒரு தைரியத்தை ஒரு உற்சாகத்தை என்ன பண்றாருன்னா தேவன் அங்க யோசுவா மூலமாக அங்க அங்க கொடுக்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளை அங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ பார்க்கும்போது நீங்க வசனம் யோசுவா 1:2 மற்றும் 3
சொல்றாரு.
அப்போ அவங்க சொல்றாரு நீங்கள் யோர்தானை கடந்து உங்கள் காலடி மிதிக்கும் எல்லா இடத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் கொடுப்பேன் இது என்று யாருக்கு சொல்லியிருக்கிறாருங்களா, மோசே கிட்ட சொல்லியிருக்கிறேன் அப்படி என்று யாருக்கு. அப்போ இந்த காரியங்களை அங்க நினைவுபடுத்தி சொல்றாரு யாருக்கு, தேவன் யாருக்கிட்ட சொல்றாருன்னா யோசா கிட்ட சொல்றாரு. அப்போ யோசா கிட்ட சொல்லி பின்னாடி சொல்றாரு பலம் கொண்டு திட்டமானதாயிருக்கு. அப்படி என்றால் அப்ப யோசுவா இந்த ஒரு வார்த்தைகளை கேட்ட பொழுது அவருக்கு மிகவும் அவர் வந்து பலப்பட்டார். முதல்ல அவர் நல்லா பலப்பட்டார். ஏனென்றால் நம்ம பார்க்கிறோம் தேவனே சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நீங்கள் இந்த யோர்தானை கடந்து நான் மோசேக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் காலடி வைக்கிற எல்லா தேசத்தையும் எல்லா இடத்தையும் உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் அதனால நீ போ. அப்ப சகோதர சகோதரிகளே இந்த ஒரு தேவ வாக்கு தத்தத்தை யோசுவா என்ன பண்ணாருன்னா அவர் கெட்டியா பிடிச்சிட்டு என்ன நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வாக்கு தத்துவத்தை அவர் உறுதியாக விசுவாசித்தார். முதல்ல அதாங்க சொல்றாரு நம்முடைய பிரதர் அந்த வாக்கு தத்துவத்தை தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை உறுதியாக விசுவாசித்தார் சகோதர சார். உறுதியாக விசுவாசித்து இது எப்படிப்பட்ட ஒரு தடைகளா இருந்தாலும் நமக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு தடைகளா இருந்தாலும் தேவன் அதை நமக்கு வந்து ஒப்பு கொடுப்பாரு. ஏனென்றால் தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு இந்த தேசத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி. அப்போ அந்த வாக்கு தத்துவத்தின் மேல அவர் விசுவாசம் வச்சு அப்போ அந்த விசுவாசம் அந்த பலமான விசுவாசம் என்ன பண்ணுச்சுன்னா அடுத்தது கிரியைகளுக்குள்ளாக அவங்களை கொண்டு போச்சு. அப்போ அந்த பலமான விசுவாசம் என்ன பண்ணுச்சுன்னா அவங்களை கிரியைகளுக்குள்ளாக அங்க கொண்டு போச்சு. சகோதர சகோதரிகளை அப்ப கிரியைகளுக்குள்ளாக நம்ம பார்க்கிறோம், அவங்க அதே மாதிரி போனாங்க, போய் அதை சுதந்திரிச்சாங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு ஆவிக்குரியான இஸ்ரேல் நமக்கு என்ன ஒரு பாடம் சொல்றாருன்னா சகோதர சகோதரிகளே, அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்கும் போது பாருங்க, யோசுவாவே நமக்கு டைப்பா இருக்கிறாரு. யோசுவா யாருக்கு டைப்பா இருக்கிறாரு? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்போ நம்ம பார்க்கிறோம் கிறிஸ்து தலை சரீரம் யார் என்றால் சன்னமம். சகோதர சகோதரிகள் இன்றைக்கு நம்ம சகோதர சகோதரிகள் நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நமக்கு கூட நம்ம பார்க்கும் போது நம்ம புதிய புதுசு புதுசா உடன்படிக்கை நம்ம பார்க்கும் போது நம்ம புதிதாக உடன்படிக்கை செய்யும் போது நம்ம வந்து நிக்கிறோம் நின்று இந்த ஓட்டத்தை குறித்து நம்ம சிந்திக்கும் போது என்னென்னலாம் இருக்குது இல்லைங்களா? நமக்கு எதிரிகள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? நம்ம பார்க்கிறோம் எனக்கு மாம்சம் உலகம் பிசாசு இல்லைங்களா? மாம்சம் உலகம் பிசாசு. முதலாவது நம்ம பார்க்கும்போது நம்மையே என்ன பண்ணும் சார் சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன பண்ணும் செல்ஃப் டினைல் பண்ணும், என்ன பண்ணுங்க தன்னைத்தானே வெறுக்கணும் சகோதர சகோதரிகளே, தன்னைத்தானே வெறுக்கணும். அப்படின்னா நம்முடைய ஆசைகள் நம்முடைய எண்ணங்கள் மாம்சீக பிரகாரமாக, மாம்சீக பிரகாரமா இருக்கிற நம்முடைய ஆசைகள் நமக்கு எதனா வேணும் விருப்பங்கள் இருக்கலாம், எதனா ஒரு லட்சியங்கள் குறிக்கோள்கள் எல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் என்ன பண்ணும் ஆமா தன்னைத்தானே வெறுக்கணும், இது பெரிய கஷ்டமா இருக்குது. அடுத்ததாக உலகத்துல இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் நம்ம பார்க்கிறோம், நம்முடைய சுற்றுப்புறங்கள் உலகத்துல இருக்கிற பாரம்பரியங்கள் நம்முடைய சொந்தக்காரங்க இவங்க மூலமா கூட நமக்கு என்ன இருக்குது நம்ம சத்தியத்துல வந்து நிக்கும் போது சகோதர சகோதரி இவங்க மூலமா கூட நமக்கு அநேக எதிர்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்குது சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னும் யார் இருக்கிறாரு? பிசாஸ் இல்லைங்களா? பிசாஸ் இன்னும் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுல் பின்னாடி நம்ம பார்க்க போறோம், வானம் மண்டலங்களுக்கு பொல்லாத ஆவிகளோட நமக்கு என்ன இருக்குது போராட்டம் இருக்குங்க. மூத்த சகோதர் நம்ம சகோதர் ரசல் அவர்கள் சொல்லும் போது அது கூட முன்னாடி யார் இருக்கிறன்னா கிறிஸ்துவ மண்டலங்களோட நமக்கு என்ன இருக்குது போராட்டம் இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது புதிதா புதுசா உடன்படிக்கை செஞ்சு இதெல்லாம் யோசிச்சு இப்படியெல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணும் சகோதர சகோதரிகள் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் நம்மளால முடியுமா, எவ்வளவு காரியங்கள் எல்லாம் இருக்குது கடந்து போகிறது இது சாத்தியமா என்று சகோதர சகோதரிகளே கண்டிப்பா அந்த மாதிரி தோணும். ஆனா ஒரு காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது, இது நம்மளால முடியும். கண்டிப்பா இவ்வளவு ஒரு எதிர்ப்புகள் இருந்தாலும் கண்டிப்பா தேவன் நமக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாரு சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. அநேக வாக்குத்தங்கள் இருக்கு நமக்கு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வாக்குத்தம் அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்படி அநேக வாக்குத்தங்கள் நமக்காக கர்த்தர் நிக்கிறாரு என்று அநேக வாக்குத்தங்கள் நமக்கு இருக்கு சகோதர சகோதரிகளே. அதே மாதிரி அந்த பரலோக வாய்ப்பையும் நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று தேவன் என்ன செஞ்சிருக்கிறார் நமக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப இப்பதான் நம்ம யோசம் மாதிரி இருக்கணும், ரொம்ப தைரியமா இருக்கணும் யோசம் மாதிரி சகோதர சகோதரி. எப்படி என்றால் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தை என்ன பண்ணும் அது கெட்டியா நம்ம பிடிச்சுக்கணும் சகோதர சகோதரி. தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தங்களை உறுதியாக பற்றி கொண்டு அதன் மேல உறுதியான விசுவாசம் வச்சு அந்த விசுவாசத்தின் அடிப்படையில நம்முடைய கிரியைகளை நம்முடைய ஓட்டத்தை நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம தூக்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம் சகோதர சகோதரிகளை. அதனால எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதை பார்த்து என்ன பண்ண வேண்டியதில்லை, நம்ம பயப்பட வேண்டியதில்லை சகோதர சகோதரிகளே. ரொம்ப முக்கியமா ஏன்னா தேவன் நம்ம கூட இருக்கிறாரு சகோதர சகோதரிகளும் அருமையான ஒரு பாடத்தை அங்க வச்சிருக்காருங்க நம்ம பார்க்கிறோம். சோ அடுத்ததாக நம்ம பாடத்துல தொடர்ந்து நம்ம போகும்போது நாலாவது வசனத்தை இப்ப நம்ம வாசிக்கலாம். என்ன சொல்றாருன்னா நீங்க கானான் தேசத்தை பிடிப்பீங்க, அதே சமயத்தில் நான் சொல்றேன் கானான் தேசத்துல இந்த எல்லைகள்ல இருக்கிறது மட்டும் நீங்க பிடிக்கணும் அதாங்க சொல்றாரு. அப்படி என்றால் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் என்ன பண்றாரு தேவன் அந்த எல்லைகளையும் அங்க கொடுத்திருக்கிறாரு சகோதர சகோதரிகளே. அப்படி என்றால் நாம் பார்க்கிறோம் அந்த எல்லைகளுக்குட்பட்டிருக்கிற பகுதிகளை கண்டிப்பா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணும் அதை பிடிக்கணும் சகோதர சகோதரிகளே. ரொம்ப முக்கியமாக சொல்றாரு. அப்படி என்றால் அந்த அந்த எல்லைகளுக்குட்பட்டிருக்கிற அந்த ஒரு பகுதிகளை இஸ்ரேல் ஜனங்கள் கண்டிப்பாக பிடித்தே ஆக வேண்டும் அவங்க. அப்ப நம்ம பார்க்கிறோம் ஒருவேளை அந்த எல்லைகளுக்குள்ளாக நிறைய புறஜாதிகள் இருந்தால் அந்த புறஜாதிகள் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக துரத்தணும் சகோதர சகோதரிகளே. சோ நம்ம பார்க்கிறோம் ஏன்னா புறஜாதியில இருந்து அந்த புறஜாதிகள் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக துரத்தி விட்டு அந்த தேவன் வகுத்து எல்லை வகுத்து தந்த அந்த தேசத்தை இவங்க வந்து கண்டிப்பாக சுதந்திரிக்கணும் சகோதர சகோதரிகள் நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அநேக ஜாதிகளை இவங்க துரத்தினாங்க. அப்படி இருந்தோம் சிலரை போன போட்டுன்னு விட்டுட்டாங்க. யார் என்றால் நான் பார்க்கும்போது இந்த அமலேக்கியர்களும் கானானியர்களும் கொஞ்சம் விட்டுட்டாங்க சகோதர சகோதரிகளே. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா போக போக சகோதர சகோதரிகளே இந்த அமலேக்கியர்கள் கொஞ்சம் விட்டு வச்சதுனால இவங்க இஸ்ரேல் ஜனங்க கூடயே இருக்கிறாங்க. ஆனா சமயம் வரும்போதெல்லாம் தொல்லை கொடுத்துட்டு வந்தாங்க. சமயம் வரும்போதெல்லாம் தொல்லை கொடுக்கறது எப்பப்பெல்லாம் வந்து சான்ஸ் கிடைக்குது அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க அந்த எதிர்ப்புகளையும் தொல்லைகளையும் இந்த இஸ்ரேலுக்கு அங்க கொடுத்துட்டு வந்தாங்க சகோதர சகோதரிகளே. அதன் மூலமாக தேவன் நமக்கு என்ன ஒரு பாடத்தை அங்க சொல்ல வர்றாருன்னு பார்க்கும் போது இந்த ஒரு காரியத்திலிருந்து நமக்கு ஒரு பாடத்தை வச்சிருக்கிறாரு என்னன்னா நம்முடைய முழு அர்ப்பணிப்பு சொல்றாரு. இந்த காலத்தில் நமக்கு ஒரு பாடம் என்னன்னா முழு அர்ப்பணிப்பு. அப்படி என்றால் இன்றைக்கு நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை செய்து கொண்ட நம்ம அனைவருமே புது சிருஷ்டிகளாக நம்ம இருக்கிறோம், புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாரும் நீ வந்து மாம்ச சரீரத்தில் நம்ம இருந்தாலும் நமக்குள்ள என்ன இருக்குது புது சிருஷ்டி. நம்ம புது சிருஷ்டிகளா இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புது சிருஷ்டியா இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்படி புது சிருஷ்டியா இருக்கிற நம்ம நம்முடைய பழைய மாம்சத்தினுடைய சுபாவங்கள் அதாங்க சொல்றாரு. நம்முடைய பழைய மாம்சத்தினுடைய சுபாவங்கள் அதனுடைய விருப்பங்கள் அதனுடைய ஆசைகள் அதனுடைய திறமைகள் அதனுடைய குறிக்கோள்கள் அதனுடைய சந்தோஷங்கள் இது எல்லாம் வந்து சுத்தமா அழிக்கணும். சுத்தமா அழிச்சாதான் சகோதர சகோதரிகளே நம்ம ஒரு என்ன சொல்றோம் நல்ல ஒரு புது சிருஷ்டியா நம்முடைய அர்ப்பணிப்பை முழுவதுமாக என்ன பண்ண முடியும் நம்ம பண்ண முடியும் சகோதர சகோதரிகளே. ஒருவேளை அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கொஞ்சம் அமலேகிற காணாதையும் விட்டு வச்ச மாதிரி நம்ம புது சிருஷ்டி நம்ம இருக்கிறோம் சோ நம்முடைய மாம்சீக காரியங்களை நம்ம போன போட்டுன்னு கொஞ்சம் விட்டு வச்சுட்டோம்னா நம்முடைய மாம்சீக காரியங்களை என்ன பண்ணும் அறவே அடிச்சு துரத்தணும் சகோதர சகோதரிகளே. நம்ம இந்த ஒரு சில மாம்சீக காரியங்களை நம்ம போன போட்டுன்னு கொஞ்சம் விட்டு வச்சாச்சுன்னா சகோதர சகோதரிகளே அப்ப அந்த மாம்சீக காரியங்கள் மூலமாக நம்முடைய புது சிருஷ்டிக்கு கண்டிப்பா என்னன்னா கூடவே இருந்து இந்த மாம்சீக காரியங்கள் நமக்கு சமயம் வரும்போதெல்லாம் என்ன கொடுக்கும் அப்படின்னா தொல்லைகளை கொடுத்துட்டு வரும் சகோதர சகோதரிகள். சமயம் வரும்போதெல்லாம் தொல்லைகளை அங்க கொடுத்துட்டு வரும். அதனாலதான் அங்க சொல்றாரு அப்போ அங்க மேல சொன்னதிலிருந்து சொன்ன காரியத்திலிருந்து நமக்கு தேவன் நீங்க என்ன சொல்றாருன்னா நம்முடைய புது சிருஷ்டியானது நம்முடைய மாம்சீக காரியங்களை எல்லாவற்றையும் ஆளணும் அடக்கி ஆளணும் அப்படி சொல்றாரு. நம்முடைய மாம்சீக எல்லா காரியங்களையும் அடக்கி ஆள வேண்டும் சகோதர சகோதரிகளை ரொம்ப முக்கியமா அங்க சொல்றாரு சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி புது சிருஷ்டி நம்முடைய மாம்சத்தை அடக்கி ஆளும் பொழுதுதான் நம்ம தேவனுக்கு ஒரு முழுவதுமான ஒரு அர்ப்பணிப்பை நம்ம வந்து அங்க செய்ய முடியும் சகோதர சகோதரிகளே. அங்க நம்ம பார்க்கிறோம் நம்ம பார்க்கும்போது அங்க சொல்றாரு நம்ம இந்த ஒரு பழைய மாம்சத்தினுடைய காரியங்களை எந்த அளவுக்கு வந்து நம்ம அதை அடக்கி வைக்கிறோமோ அதாவது அதை மேற்கொள்கிறோமோ சோ அது வந்து என்ன சொல்றாங்க அதுதான் ஒரு நல்ல போராட்டம்னு சொல்றாரு. போல் சொல்றீங்க நல்ல போராட்டத்தை போராடினேன் நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்ப நமக்கு என்ன இருக்குது போராட்டம் இருக்குது சகோதர சகோதரிகளே. மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்குது நம்முடைய மாம்சீக காரியங்கள் என்ன பண்ணும் நம்முடைய மாம்சீக காரியங்களை அதை என்ன தூக்கி வீசணும் அதை அடக்கி ஆளணும் சகோதர சகோதரிகள் ரொம்ப முக்கியமா அந்த சொல்றாரு நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது ஒருவேளை நம்ம பார்க்கும்போது ஒரு சில மாம்சீக காரியங்களை நம்ம ஏதாவது ஒரு காரியங்களை நம்ம விட்டு வச்சிருந்தோம்னா அது எந்த நிலைமைக்கு கொண்டு போய் நம்மளை விட்டுட்டு அப்படின்னா சகோதர சகோதரிகளே பலமுள்ளவர்களா இருக்க வேண்டிய நேரத்தில் பலவீனர்களா இருப்போம் இல்லைங்களா. கடைசி நாட்கள் நம்ம எப்படி இருக்கணும் பலமா இருக்கணும் இல்லைங்களா. கடைசி நாட்கள் நம்ம பலமா இருக்கணும். அப்படி பலமா இருக்க வேண்டிய நேரத்தில் கொஞ்சம் மாம்சீக காரியங்களை நம்ம விட்டு வச்சிருந்து எப்படி இருப்போம் அப்போ பாத்தீங்களா வீக் ஆயிருவோம் அதான் சொல்றாரு. அப்போ மாம்சீக காரியங்களை கொஞ்சம் விட்டு வச்சா பலமுள்ளவர்களா இருக்க வேண்டிய நேரத்தில் பலவீனர்களா இருப்போம். அதே மாதிரி தேவனுடைய சமாதானம் பெற்றிருக்க வேண்டிய நேரத்தில் சமாதானம் இல்லாதவர்களா இருப்போம். இன்னும் அங்க சொல்றாரு தேவன் நம்மோடு இருக்கிறாருன்னு மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நேரத்துல மாம்சீக காரியங்கள் இருக்கிறதுனால துக்கமா இருக்க வேண்டிய நிலைமை நமக்கு வந்துடும் சகோதர சகோதரிகளே. சோ அப்ப நம்ம பார்க்கும்போது அப்ப கண்டிப்பா நம்முடைய மாம்சத்தினுடைய காரியங்களை கண்டிப்பா புது சிருஷ்டியானது அது கண்டிப்பா அடக்கணும். அது மட்டும் இல்ல மாம்சீக காரியங்களை ஒழிக்கணும். அதுக்காக இந்த ஒரு புது சிருஷ்டியானது அது முயற்சிகளை எடுத்துட்டே இருக்கணும் தொடர்ந்து எடுத்துட்டே இருக்கணும் சகோதர சகோதரர். சகோதரர் கடைசி அங்க சொல்றாரு ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா நம்முடைய மாம்சீக காரியங்களையும் முழுசா நம்மனால பூர்ணத்துக்கு கொண்டு வர முடியாது சொல்றாரு. ஆனாலும் இந்த ஒரு புது சிருஷ்டி நம்முடைய சிந்தையில கண்டிப்பா அந்த ஒரு பூர்ணத்தை என்ன பண்ணணும் கொண்டு வரணும் அதான் சொல்ற. அப்படி என்றால் நம்முடைய இந்த ஒரு புது சிருஷ்டியில புது சிந்தையில என்ன எண்ணங்கள் இருக்கணும்னா சகோதர சகோதரிகளே என்னங்க அந்த புது சிருஷ்டியினுடைய எண்ணங்கள் மாம்சத்துக்குரிய காரியங்கள் எண்ணங்கள் என்ன பண்ணக்கூடாது உள்ள உள்ள இடமளிக்க கூடாது சகோதர சகோதரிகளே. அதுக்காக நம்ம தொடர்ச்சியாக போராடி 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 நம்ம முன்னேறி முன்னேறி போராடி போராடி தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருந்தா தான் சகோதர சகோதரிகளே நம்ம ஜெயிக்கிறவர்களாக வர முடியும். இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக அந்த அந்த யோசுவனுடைய பாயிண்ட்ல இருந்து நமக்கு அங்க சொல்றாரு நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது அஞ்சாவது வசனத்துல நம்ம படிக்கலாம். இப்போ
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும்
இல்லை. இங்க நம்ம பார்க்கிறோம் இங்க என்ன சொல்றாரு பாருங்க போது நான் அங்க சொல்றாரு நான் யோசுவாவுக்கு ஓடே கூட இருந்தது போல சாரி நான் மோசேயோட கூட இருந்தது போல உங்களோட கூட இருப்பேன் அங்க சொல்ல. அப்ப பாருங்க அது மட்டும் இல்ல சொல்றாரு உனக்கு முன்பாக ஒருவனு என்ன பண்ண முடியாது எதிர்த்து நிக்க முடியாது சொல்றாரு. எப்படி சொல்றாரு உனக்கு முன்பாக ஒருவனு எதிர்த்து நிக்க முடியாது, நான் மோசையோட இருந்தது போல உன்னோடையும் கூட நான் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படி என்றால் அங்க சொல்றாரு அப்ப நான் கண்டிப்பா உன்னோட கூட இருப்பேன் யோசுவா. ஏனென்றால் ஏன் இந்த இந்த ஒரு வாக்கு தத்துவம் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு வாக்கு தத்துவம் யோசுவாவுக்கு வந்து தந்திருக்கிறாரு. இந்த வாக்கு தத்துவம் மோசே கூட தரல இல்லைங்களா. ஏனென்றால் நம்ம பார்க்கிறோம் சோ மோசையுடைய வேலை அது வேற வேலை, யோசோவுடைய வேலை இது வேற வேலை. சோ மோசையுடைய வேலை நம்ம பார்க்கும் போது அவர் 40 வருடங்களாக வனாந்திர பயணத்தில் என்ன பண்ணும் வழி நடத்து செல்கிற வேலை மோசைக்கு இருந்துச்சு. ஆனா யோசுவா கபியில யோசுவாவுடைய வேலையை என்னன்னா நம்ம பார்க்கும் போது யுத்தங்கள் சகோதர சகோதரர் யுத்தங்கள் நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு யுத்தங்கள் பண்ணிருக்காரு நம்ம பார்க்கிறோம். அதனால யுத்தங்கள் செய்வதற்கு என்ன வேணும் அவருக்கு அதான் சார் பலம் வேணும். அதனாலதான் தேவன் சொல்றாரு பலம் கொண்டு திடமானதா இரு என்று சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட அந்த காரியத்தை அந்த வார்த்தைகளை அங்க யோசுவாவுக்கு அங்க சொல்றாரு. அதான் சொல்றாரு பாருங்க இந்த வார்த்தைகளின் படி யோசுவா உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் யோசுவா மாதிரி ஒரு லீடர் யாருமே இஸ்ரேல்ல வந்ததில்லை. சொல்றோம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது சொல்றாரு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம பார்க்கிறோம் கண்டிப்பா தேவன் யோசுவோ கூட கண்டிப்பா இருந்தாரு. இந்த ஒரு காரியத்தை அங்க நம்ம ஆன்டி டேபிள் பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா அப்போ தேவன் யாரோட கூட இருந்தாரு யோசுவோ கூட இருந்தாரு. அதான் சொல்றாரு நான் உன்னுடனே கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ அப்ப யோசுவாவை பார்க்கலாம் மேலான யோசுவா யார் இருக்கிறாருன்னா நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அப்ப பார்க்கும்போது அப்ப தேவன் யாரோட கூட இருந்தாரு என்று பார்க்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட அவர் இருந்தாரு. நம்ம பார்க்கும்போது அவர் தலை சரீர யாரு சென்னிகம்மோ சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் யார் இருக்கிறாருன்னா நம்முடனே கூட யார் இருக்கிறாருன்னா கண்டிப்பா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோட கூட இருக்கிறாரு, தேவன் நம்மோட கூட இருக்கிறார் சகோதர சகோதரிகளே. சோ ரொம்ப அருமையான ஒரு வாக்கு தத்துவம் அங்க நமக்கு நமக்கு கூட தேவன் அங்க அங்க சொல்லியிருக்காரு சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த காரியத்தை விளக்கும் வண்ணமாக நமது ஆண்டவர் ரொம்ப அருமையான காரியங்களை சொல்லியிருக்கிறார் சீசர்கள். அப்ப சீசர்கள் அவங்க சென்று இயேசுனுடைய நாமத்தில ஆண்டவருடைய நாமத்தில பிசாசுகளை துரத்துனாங்க, வியாதிகளை வந்து சுத்தமாக்குறாங்க. அப்படி சுத்தமாக்கிட்டு வந்து ஆண்டவர் கிட்ட சொல்றாங்க ஆண்டவரே இந்த மாதிரி காரியங்களை உங்களுடைய நாமத்துல நாங்க செஞ்சோம்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நம்முடைய ஆண்டவர் அவங்களுக்கு பிரதித்திரமாக ஒரு காரியத்தை அவர் பேசுறாரு லூக்கா 10:20.
நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள்.
அது சொல்றாரு பாருங்க என்ன சொல்றாரு என்னுடைய நாமத்தினால நீங்க துரத்துனீங்க பரவாயில்ல, ஆனா அது சந்தோஷம் தான், ஆனா அதை விட சந்தோஷம் இருக்குது உங்களுக்கு சொல்ல. அதை விட என்ன சந்தோஷம்னா உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே இந்த காரியத்தை இன்னும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அங்க சொல்றாரு யோசுவா கூட தேவன் இருந்தாரு. ஆனா யோசுவா யார் என்றால் தேவனுடைய வீட்டில அவர் ஊழியக்காரராக இருந்தாரு. ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நீனு நாங்களும் ஊழியக்காரர் இல்ல, அதான் சொல்றாரு இன்னைக்கு தேவனுடைய வீட்டுல இன்னைக்கு நம்ம புத்திரர்களா இருக்கிறோம். யோவான் 1:12. அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னுமாக அங்க பார்க்கும்போது யோவான் 15:9 ரொம்ப அருமையான ஒரு வார்த்தைகளை கர்த்தர் அங்க பேசியிருக்காரு. நீங்க அதை வாசிக்கலாம். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் எப்படி இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன். அப்ப சகோதர சகோதரிகளே, நம்ம பார்க்கிறோம் நம்முடைய பிதாவாகிய தேவன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு சொல்ல முடியல இல்லைங்களா, எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. நம்மளால என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல அப்படின்னா சகோதர சொல்ல அவ்வளவு அன்பு வச்சிருக்கு. இது யாருக்கு தெரியும்னா அவருக்கு, ஆண்டவருக்கு குமாரனுக்கு தான் தெரியும் இல்லைங்களா. நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு தான் தேவன் எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு அவருக்கு தான் தெரியும். அப்படி ஆண்டவர் அதை சொல்றாரு, அப்படி அவர் எப்படி அன்பு வச்சாரோ அதே மாதிரி நான் என்ன பண்றேன், அதே மாதிரி நான் என்ன பண்றேன் உங்க மேல அன்பு வைக்கிறேன் சகோதர சகோதரர். அதை நம்ம பார்க்கும்போது நம்முடைய மூத்த சகோதரர் அவர்கள் ரொம்ப அருமையான வார்த்தை, ஸ்பெஷல் லவ். இன்னைக்கு சபை மேல, இன்னைக்கு நம்ம மேல இருக்கிறது என்ன லவ், தேவன் எப்படி வச்சிருக்காரு ஸ்பெஷல் லவ், ரொம்ப அருமையாக. அப்படி என்றால் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தேவன் நம்முடைய நம்மை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு, தேவன் நம்மளை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பை நம்ம பார்க்கிறோம், அவருடைய தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் அன்பை இன்னைக்கு யார் மேல வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு நம்ம மேல வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா உடன்படிக்கை செய்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் இப்படிப்பட்ட அன்பை என்ன பண்றாரு, அவர் வச்சிருக்கிறாரு. தேவன் அவர்களை நேசிக்கிறார் சகோதர சகோதரர்கள். நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய எல்லா சிருஷ்டிகளையும் நேசிக்கிறாரு, ஆனா மற்ற சிருஷ்டிகளை விட ரொம்ப அதிகமாக நேசிக்கிறது யாரு, இன்னைக்கு நம்ம தான் சகோதர சகோதரர்களே. அப்ப நம்ம பார்க்கிறோம், அப்போ தேவன் எப்படி யோசுவோட கூட இருந்தாரோ அதே போல இன்னைக்கு யாரோட கூட இருக்கிறாருன்னா சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோட கூட இருக்கிறாரு. இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு புதுசா உடன்படிக்கை செய்து கொண்ட சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கூட யார் இருக்கிறாரு, ஆமா கண்டிப்பா உங்களுக்கு கூட தேவனுடைய அன்பு இருக்குது, அதே சமயத்துல தேவன் உங்களோட கூட அவர் இருக்கிறார் சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம பார்க்கும் போது அப்ப கண்டிப்பா இதுக்காகத்தான் அங்க சொல்றாரு கர்த்தர், என்ன சொல்றாருன்னா சந்தோஷப்படுங்கன்னு சொல்ல, என்னுடைய நாமத்தினால நீங்கள் பிசாசுகளையும் வியாதிகளையும் சுஸ்தமாக்குறதுனால இருக்கு சந்தோஷம், ஆனா அதை விட சந்தோஷம் தேவன் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அதுக்காக சந்தோஷப்படுங்க என்று சொல்லி அவர் ரொம்ப அருமையா சொன்னாரு. ஏனென்றால் நம்ம கூட கூட தேவன் இருக்கிறாரு, அந்த வாக்கு தத்துவம் நமக்கு இருக்கு, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை, ரொம்ப அருமையான காரியத்தை அங்க பேசி சொல்லியிருக்காரு சகோதர சகோதரிகளே. அடுத்தது நம்ம பார்க்கும் போது அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம், பலம் கொண்டு திடமனதான் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை என்ன பண்ணுவ நீ சுதந்திரத்துக் கொள்ளுவாய். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா அங்க இங்க என்ன சொல்றாருன்னா இங்க பலப்படுத்துறாரு யோசுவாவை, அத சொல்றாரு பலம் கொண்டு திடமனதான் இரு. அப்போ நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அந்த பலத்துக்கு என்ன வருதுன்னா ஸ்ட்ராங் இல்லைங்களா, ஸ்ட்ராங். இந்த ஸ்ட்ராங் என்கின்ற எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வருதுன்னா சகோதர சகோதரிகளே, ஸ்ட்ராங் என்ன பலம் இல்லைங்களா, பலம். உங்க பலத்தை காட்டுங்க, நான் எப்படி காட்ட முடியும், நம்ம சொல்றோம் இல்லைங்களா பலத்தை காட்டுங்க இல்லைங்களா, அப்படி தான் வருது. என்ன சொல்றாருன்னா இந்த பலம்ங்கிற எபிரேய வார்த்தைக்கு இந்த சோல்டர்ஸ் இந்த தோள்கள்ங்கிற அர்த்தம் வருது சகோதர சகோதரர். தோள்கள் என்ன பண்ணும், அது எப்படி யாருடைய தோள்கள்னா சாதாரண மனுஷனுடைய தோள்கள் இல்லைங்களா, ஒரு ஒரு போர்க்களத்தில் நின்றுக்கிற ஒரு போர் வீரனுடைய தோள்களை அங்க சுத்தி காட்டுறாரு, அதான் பலம். பலம் கொண்டு அந்த மாதிரி பலமா இருக்கணும், பலம் கொண்டு. அப்புறம் என்ன சொல்றாரு இல்லைங்க, திடமாயிரு ஆங்கிலத்தில் பார்க்கும்போது கரேஜியஸ் இல்லைங்களா, ஆங்கிலத்தில் பார்க்கும்போது கரேஜியஸ். கரேஜியஸ்க்கு இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாங்களா, தைரியம்னு கூட சொல்லலாமா இல்லைங்களா. அப்ப இந்த தைரியம் வந்து எது சம்பந்தமான வார்த்தை அப்படின்னா சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த தைரியம் வந்து எது சம்பந்தமான வார்த்தைன்னா மனசுல இருக்குது இருக்கு, அது வந்து ஆவிக்குரிய ரீதியில் இருக்கு. சோ பிசிக்கலா பார்க்கும்போது தைரியமா இருக்குன்னா எப்படி சொல்றாரு, இது எந்த நம்ம உடம்புல எந்த உறுப்பு சம்பந்தமான இருக்குது இந்த தைரியம்னு பார்க்கும்போது நம்ம பேச்சு வழக்கில் சொல்ல இல்லைங்களா, தைரியமா இல்லை இல்லைங்களா, தைரியமா இல்லை. அப்போ தைரியமா இல்லை, ஒருத்தர் தைரியமா நிக்கிறாருன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும், எப்படி நிக்க முடியும்னா அவர் நிக்கிறது பார்த்து கண்டுபிடிக்க முடியும் சகோதர சகல. இப்படி நின்று இருந்தாருன்னா தைரியம்னு சொல்ல முடியுங்களா, அப்படின்னு கால் இந்த முழங்கால் எப்படி இருக்கணும், அப்படியே ஸ்டெப் பண்ணும் அப்படி நீக்கணும் சகோதர சகோதரிகள் இல்லைங்களா. அப்போ சொல்றாரு அப்போ அந்த மாதிரி தைரியம் தைரியமா இருப்போம், அந்த கால்கள் நன்றாக ஊன்றி எதிரிகளை தடுக்கிற அளவுக்கு அவங்க அந்த கால்களை வந்து நன்றாக ஊன்றி நிக்கணும். அது குறித்து அதான் அந்த வார்த்தையினுடைய பொருள் அங்க குறிக்குது. அப்ப இந்த வார்த்தைகள் தான் கர்த்தர் யாருக்கு அங்க சொல்றாருன்னு பார்க்கும்போது சொல்றார், பலம் கொண்டு திடம் மனதாயிரு, பலம் கொண்டு திடம் மனதாயிரு சொல்றாரு. அப்புறம் அந்த வசனம் வாசிங்க. அப்ப சொல்றாரு, நான் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை இவங்களுக்கு என்ன பண்ணுவேன், பங்கிடுவாய். நிச்சயமா அது உங்களுக்கு கிடைக்கும் யோசுவா. அதனால எப்படி இரு, பலம் கொண்டு திட்டமானதா இரு சகோதர சகோதரி. அப்படி என்றால் இங்கு யோசுவாவுக்கு தேவன் எப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறார்னா, ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கிறார் சகோதர சகோதரி. ஏனென்றால் நாம் பார்க்கிறோம், ஒரு உற்சாகங்கிறது ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா தேவை. ரொம்ப குறிப்பாக யாரு யாருக்குண்ணா, இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு கண்டிப்பா தேவை. இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், ஏனென்றால் நாம் பார்க்கிறோம், ஏன்னா யோசுவா எதை நோக்கி இருக்கிறாரு, போர்களை நோக்கி இருக்கிறாரு யோசுவா. நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, நம்ம பார்க்கும் போது எல்லா நம்ம அந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை ஜாதிகளையும் அவர் துரத்தி போட்டு அவ்வளவு போர்களை யுத்தம் செய்து அந்த தேசத்தை என்ன பண்ணும், அவர் பங்கிடணும். அதனாலதான் தேவன் சொன்னாரு, பலம் கொண்டு திட்டமானதா இரு யோசுவா. அப்போ நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ஒரு காரியமானது இன்னைக்கு நமக்கு எவ்வளவு ரொம்ப ஒரு பெரிய ஒரு காரியமா இருக்கு தெரியுங்களா இன்னைக்கு சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் அப்ப நமக்கு என்ன இருக்கிறாங்க, யார் இருக்கிறாங்கன்னா, எதிரிகள் இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம பாடத்துல துவக்கத்திலே. அப்ப நமக்கு எதிரிகள் இன்னைக்கு யார் யாரால இருக்கிறாங்க, அதான் நம்ம பார்க்கும்போது நம்முடைய எதிரிகள் யாரு, மாம்சம், உலகம், பொல்லாத ஆவிகள், கிறிஸ்தவ மண்டலங்கள், கடைசி பிசாசு. பார்க்கும்போது இவ்வளவு எதிரிகள் சார் நமக்கு முன்பாக அங்க இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. அப்படி இருக்கும்போது அப்ப இவ்வளவு எதிரிகளை எதிர்த்து நம்ம போராடணும்னா நமக்கு என்ன வேணும், கண்டிப்பா ஒரு உற்சாகம் வேணும், ஒரு தைரியம் நமக்கு வேணும் சகோதர சகோதரிகளே. அதனாலதான் நம்ம பார்க்கும்போது அப்ப அங்க யோசுவாவுக்கு சொன்ன வாக்கு தத்துவம் யாருக்கு கூட இருக்குதுன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு இருக்கு, இன்னைக்கு நமக்கு கூட இருக்கு சகோதர சகோதரிகளை. நம்ம பார்க்கிறோம் அப்போ கண்டிப்பா இன்னைக்கு நாமும் நமக்கு முன்பாக இருக்கிற எதிரிகளை என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பா வீழ்த்தணும், அவங்களோட போராடி நம்ம என்ன பண்ணும் வெற்றிகளை நம்ம என்ன ஜெயம் கொண்டவர்களாக நம்ம வரணும் சகோதர சகோதரிகளே. அதுக்காகத்தான் நமக்கு என்ன சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மளை என்ன பண்றாருன்னா உற்சாகப்படுத்துறாரு, தேவன் நம்மளை வந்து பலப்படுத்துறாரு சகோதர சகோதரிகளே. அப்படி நம்ம பார்க்கும்போது அப்ப நம்ம இன்னைக்கு யாரு உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி நீ போ நான் பாத்துக்கிறேன்னு யார் சொல்றாரு இன்னைக்கு பார்க்கும்போது, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நிச்சயமாக சகோதர சகோதரிகளே, தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்டுக் கொண்டு இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது அவருக்குள்ளாக இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், அவர் தான் நமக்கு ரட்சகரா இருக்கிறாரு, மீட்பரா இருக்கிறாரு, நமக்கு என்ன கணவர் சா இல்ல அவரு தான் நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ஒரு ஓட்டத்துல நமக்கு முன்பாக இருக்கிற எதிரிகளை நம்ம ஜெயிப்பதற்கு நமக்கு தேவையான உற்சாகத்தையும் தைரியத்தையும் பலத்தையும் வந்து கொடுக்கிறவராக யார் இருக்கிறாருனா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு இருக்கிறாரு சகோதர சகோதரிகளே. அதனால புதுசா உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரிகள் நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம் சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் நிறைய போராட்டம் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது பிரதர். பிரதர் நீங்க சொல்றீங்க, நீங்க வீட்டுக்கு வந்து பார்த்தாதான் தெரியும் சகோதர சொல்ல, அப்படி இல்ல எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி சகோதர சகோதரே, நம்முடைய தேவன் இருக்கிறாரு, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறாரு. இது குறித்து அப்போஸ்தலன் பவுல் அவர்கள் ரொம்ப அருமையாக இது குறித்து அவர் விளக்குறாரு. நம்முடைய ஓட்டத்தில் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் எல்லாவற்றையும் நான் செஞ்சு முடிச்சிருவேன், எனக்கு கர்த்தர் இருக்கிறாரு என்று அவர் அருமையாக தம்முடைய வார்த்தைகள் அவர் சொல்லியிருக்கார். நீங்க வசனம் வாசிக்கலாம், பிலிப்பியர் 4:13 வசனம். ரொம்ப அருமையான வார்த்தைகள் பாத்தீங்களா, அப்படி நம்ம பார்க்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு அப்படிதான் சொல்றாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. ஒரு காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது அன்பான சகோதர சகோதரிகளே, என்ன காரியம்னா, மாம்சம், உலகம், பிசாசு, பொல்லாத ஆவிகள், இது சேனையெல்லாம் இருந்தாலும், எதிரிகள் நிறைய இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டாம். எப்படி பயப்பட வேண்டாம்னா, எப்ப தெரியுங்களா நமக்கு பயம் வரும், ஐயோ இவ்வளோ பேரை வந்து நான் வந்து எப்படி வந்து போராடுறது அப்படின்னு நினைக்கும் போது தான் பயம் வரும். ஏனென்றால் அப்ப இவ்வளோ எதிரிகளை நாம போராடணும், நான் போராடணும்னு நினைக்கும் போது தான் நமக்கு என்ன வருதுன்னா பயம் வருது. சகோதர சொல்ல ஒரு காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது, இந்த ஒரு போராட்டம், இந்த ஒரு போர் இது நம்முடையது இல்லை, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. இந்த ஒரு போராட்டம், இந்த ஒரு போர் இது நம்முடையது இல்ல. இந்த ஒரு போர் யாருடையதுதான்? இது கர்த்தருடையது சகோதர சகோதரிகள், இது கர்த்தருடையது கண்டிப்பா. சகோதர சகோதரர் நம்ம கருவிகளா மாத்திரம் தான் இருக்கிறோம். இந்த யுத்தத்தை முன்னிட்டு நடத்தி செல்றவர் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதனாலதான் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன். அப்போ அந்த எதிரிகளை நம்ம பார்க்கும் போது நம்ம நினைக்கணும், என்ன நினைக்கணும்னா ஆண்டவர் கூட இருக்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் பாத்துக்குவார், ஆண்டவர் இதை ஜெயிப்பார், ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரு. சோ இந்த ஒரு ஒரு மனநிலையை நம்ம ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நம்ம வச்சிருக்கணும் சகோதர சகோதரிகளே. சோ இப்படி இருந்தா கண்டிப்பா நம்ம கண்டிப்பா அந்த எதிர்ப்புகளை நம்ம சந்திக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் அருமையா சொன்னாரு அவருடைய வார்த்தைகள்ல. ரொம்ப நீங்க வசனம் வாசிக்கலாம், யோவான் 15:5.
என்னை
இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நம்ம பார்க்கும் போது இந்த யுத்தத்தை நடத்துறவர் அவர் தான், கூட இருந்து நமக்கு நடத்துறவர் அவர் தான் சகோதர சகோதரி. அப்ப நம்ம பார்க்கும் போது அப்போ நம்முடைய கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் அருமையான வார்த்தைகளை நமக்கு சொல்லியிருக்கிறாரு. Matthew 28:20. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கேன். அப்போ சகோதர சகோதரி நிச்சயமா அப்போ இந்த ஒரு போராட்டத்துல நமக்கு தேவையான ஒரு தைரியத்தையும் பலத்தையும் ஆறுதலையும் இது நமக்கு யார் தராருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோட கூட இருந்து அவர் தந்துட்டு வராரு சகோதர சகோதரிகளே. நம்ம பார்க்கிறோம் சீனமாக நம்ம பார்க்கும்போது இதுல ஒரு ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். இந்த காரியத்துல அந்த காரியத்தை கூட நம்ம கண்டிப்பா சொல்லணும். என்னன்னா தேவன் யோசுவாவுக்கு எல்லைகளை வகுத்து தந்தார். அந்த தேசத்தினுடைய எல்லைகளையும் அவர் வகுத்து தந்தாரு. அப்போ எல்லைகளையும் வகுத்து தந்தாரு. அப்போ யோசுவா எந்த இடத்த மட்டும் பிடிக்கணும் அப்படின்னா அந்த எல்லைகளுக்கு எல்லைகளுக்குள்ளா இருக்கிற அந்த தேசத்தை மட்டும்தான் பிடிக்கணும். அதுதான் தேவன் சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஒருவேளை எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பிடிக்கிறதுக்கு போனா பிடிக்கிறதுக்கு போனா என்ன தெரியுங்களா, நான் உன்னோட கூட இருக்க மாட்டேன் இல்லைங்களா, நான் உன்னோட கூட இருக்க மாட்டேன். அப்படின்னா இன்னைக்கு ஆவிக்குரிய இசைகள் நமக்கு தான் அந்த பாடமா அங்க சொல்றாரு சகோதர என்ன சொல்றாரு பாருங்க போது. இன்னைக்கு கண்டிப்பா தேவன் நம்மோட கூட இருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தை நமக்கு இருக்கு சகோதர சகோதரிகளை. அது நமக்கு தேவன் அதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்றால் நம்ம கண்டிப்பா நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு அவருடைய திட்டங்களுக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போதுதான் தேவன் எப்படி இருக்கிறாரு நம்மோட கூட இருக்கிறாரு சகோதர சகோதரர். ஒருவேளை நம்ம தேவ சித்தத்துக்கு அப்பாற்பட்டு நமக்கு இருக்கிற எல்லைகளை விட்டு தாண்டி அந்த மாதிரி வந்து நம்ம போகும்போது தேவன் என்ன பண்றதில்ல நம்ம கூட இருக்கிறாருன்னு அவர் சொல்றதில்ல. சோ ரொம்ப அருமையான பாட கூட அங்க சொல்றாரு சகோதர சகோதரிகளே. அதனால அதான் யோவான் 15:7 ரொம்ப அருமையா நம்ம படிக்கலாம். நம்ம
நீங்கள்
எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அங்க கூட கொடுக்கப்படும். ஆகையால் சகோதர சகோதரிகளே நம்ம கண்டிப்பா நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு தேவனுடைய திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த ஒரு உடன்படிக்கை நிறைவேற்றும் போது நமக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் தேவன் நிச்சயமா நம்மோட கூட இருக்கிறாரு. ஆனா அந்த சித்தத்துக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கிற காரியங்களுக்கு தேவன் நமக்கு வந்து துணையா இருக்கிறன்னு அவர் சொல்றதுல. சோ அது நம்ம கண்டிப்பா நம்ம மனசுல வைக்கணும் சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கிறோம். சோ அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இந்த ஒரு தைரியம் என்ன நம்ம 5 பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு தைரியம் கண்டிப்பா ஒவ்வொருவருக்கும் நமக்கு தேவை. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நமக்கு தேவை. ஏனென்றால் சகோதர சகோதரிகள் கடைசி காலத்துல இனி காலங்கள் ரொம்ப குறுகினபடியாக இருக்கிறதுனால கடைசி காலத்துல நம்ம கண்டிப்பாக ஒவ்வொருவரும் சத்தியத்துக்காக நம்ம நிக்க வேண்டிய ஒரு நிலை கண்டிப்பா வரும். சத்தியத்துக்காக நம்ம நிக்க வேண்டிய சத்தியத்துக்காக நம்ம போராட வேண்டிய நிலை கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்லாமல் சத்தியத்துக்காக நம்ம நிற்கும் பொழுது நாம் மற்றவர்களால தவறாக புரிந்து கொள்ளப்படுவோம். அது மட்டும் இல்ல நாம் மற்றவர்களால தவறாக பேசப்படுவோம். இன்னும் நாங்க சொல்றாரு சகோதர சகோதரிகளே பிசாசு இந்த உலகத்தினுடைய அவனுடைய ஜனங்கள் மூலமாக இந்த வெளிச்சத்துக்கு விரோதமா இருளை என்ன பண்ணுவான் கொண்டு வருவான். இப்படி எல்லாம் வரும்போது கண்டிப்பா நம்ம யாருக்காக மாத்திரம் நிக்கணும் அப்படின்னா சத்தியத்திற்காகவும் இல்லைங்களா, தேவனுக்காக மாத்திரம் நம்ம நிக்கணும் அப்படி நிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை, இந்த தைரியம் நமக்கு தேவை சகோதர, இந்த தைரியம் நமக்கு தேவை அன்பான சகோதர சகோதரிகளே. அதனால உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருக்குது பின்னாடி, அப்படி வரும்போது இதெல்லாம் வரும்னு எனக்கு தெரியல பிரதர் அப்படி நினைச்சிட வேண்டாம் சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் நாம் பார்க்கும் போது ஒருவன் நம் பார்த்த கோபுரம் கட்ட மனதா இருந்தால் அவன் செல்லும் செலவை உட்கார்ந்து கணக்கு பார்க்கிறான். சகோதர சகோதரிகளே, எவ்வளவு இந்த மாதிரி சூழல்கள் வந்தாலும் நம்ம சத்தியத்துக்காக தைரியமா நிக்கணும், நம்ம பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்காக தைரியமா நம்ம போராடணும் சகோதர சகோதரிகளே. ஏன்னா நம்ம வசனம் யூதா 20வது வசனத்துல ரொம்ப அருமையாக அந்த காரியத்தை பேசியிருக்கிறாரு, நீங்க வசனம் வாசிக்கலாம்.
நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய.
அப்ப பாருங்க, நீங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம், அதுக்காக தைரியம் என்ன பண்ணுங்களா போராடணும், அதுக்காக தைரியமா போராடணும் சகோதர சொல்லாத. நல்ல அப்படிப்பட்ட தைரியம் நம்ம கண்டிப்பா தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சத்தியத்துக்காக நிற்கும் போது கண்டிப்பா தேவை இருக்கு சகோதர சகோதரி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பாடத்துல நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும் போது அடுத்த வசனம் நம்ம இயேசுவாக்கு நம்ம போயிடலாம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பேசிருக்காரு சகோதர சகோதரிகள். 6வது வசனத்துல நம்ம பார்க்கும் போது நீ பலம் கொண்டு திடமாயிரு, இது எதுக்கு சொல்லியிருக்கிறாருன்னா அந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக அந்த வார்த்தைகள் அங்க பேசியிருக்காரு. ஆனா 7வது வசனத்துல இது ஒரு விசேஷமான அம்சமா இங்க பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்கிறாருன்னா இங்க என்ன சொல்றாருன்னா, என் தாசனாகிய மோசேயை கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டிரு. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா வார்த்தைகள் சரிங்களா, பாத்தீங்களா அங்க மிகவும் வரல இங்க என்ன வந்திருக்குது அப்படின்னா என்னன்னா, நியாயப்பிரமாணத்தில் அங்க இருக்கிற காரியங்கள் மோசே மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு பிரமாணங்களை கவனித்து அந்த பிரமாணங்களை நடப்பிப்பதற்கு எப்படி இருக்கணுங்களா அவரு யோசுவா, மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சகோதர சகோதரர்கள், மிகவும் கவனமாக இருக்கணும். அப்ப நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரர்களே இந்த காரியத்துல நம்ம பார்க்கும்போது தியானம் பண்ணும் போது, அப்போ இன்னைக்கு அப்ப கண்டிப்பா யோசுவா அந்த காரியங்களை செஞ்சாரு. ஆனா அந்த காரியங்களை செய்யும் போது அவருக்கு நிறைய கஷ்டம் இருந்துச்சு அவருக்கு. அப்போ நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் வந்து அவரு ஒவ்வொன்றாக பார்த்து அதை நிறைவேற்றும் போது கண்டிப்பா அவரு கடைபிடிப்பதுல அவருக்கு அதிகமான கஷ்டங்களும் கண்டிப்பா அவருக்கு நிறைய சோர்வுகளும் ஏமாற்றங்களும் நிறைய இருந்திருக்கு சகோதர. ஏன்னா ஒரு பக்கமா பார்க்கும்போது என்ன பண்ணும், யுத்தத்தை செய்யணும், அது அவங்க போராடணும், அதே சமயத்தில் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு இவரு. இவரு சொல்றாரு நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற காரியங்களை அதை என்ன பண்ண, அதை நிறைவேற்றுவதற்கு என்ன பண்ண, மிகவும் கவனமாயிரு, மிகவும் கவனமாயிரு அப்படி சொல்றாரு சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த காரியங்களையும் மோசம் என்ன பண்ணும் கண்டிப்பா செஞ்சான். அப்போ அப்ப இன்னைக்கு நம்ம அந்த ஒரு காரியங்கள் நமக்கு என்ன ஒரு ஒரு பாடத்தை அங்க சொல்றாருன்னா சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு நிறைய பேர் வந்து சகோதர சகோதரிகளே தங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா தேவனுடைய பிரமாணங்களின்படி கீழ்படிவதற்கு, தேவனுடைய பிரமாணங்களை தன்னுடைய வாழ்க்கையில வந்து கடைபிடிப்பதற்கு நிறைய பேர் வந்து தவறிடுறாங்க. அதுதான் சொல்றாரு, அநேகர் தவறிடுறாங்க சொல்றாரு, அப்படி சொல்றாரு நிறைய பேர் தவறிடுறாங்க. அப்படின்னா இவர்கள் அதாவது நீதிமான் நிலைமையிலிருந்து தேவனுடைய திட்டங்களை பரவாயில்லைங்க நல்லா இருக்குதுங்க அப்படி இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா வாயில மாதிரி சொல்றாங்க. ஆனா என்னன்னா அந்த பிரமாணங்களை தங்களுடைய வாழ்க்கையில அந்த பிரமாணங்களுக்கு தன்னை தாழ்த்துவதற்கு அதுக்கு கீழ்படிவதற்கு தன்னை முழுவதுமாக ஒப்புக்கொள்வதற்கு என்ன பண்றது இல்லைன்னா அவங்க வராதில்ல வராதில்ல. அதனாலதான் தேவன் என்ன சொல்றாருன்னா இந்த காரியத்துல என்ன பண்ண நீ மிகவும் கவனமாயிரு. ரொம்ப அருமையான ஒரு ஒரு எச்சரிப்பையை ரொம்ப அருமையா தேவன் அங்க சொல்லியிருக்காரு சகோதர சகோதரிகள். அதான் அங்க சுருக்கமா என்னன்னா தன்னைத்தானே வெறுக்கணும், தன்னைத்தானே வெறுக்கணும், தன்னைத்தானே வெறுத்து சகோதர சகோதரிகளே தேவனுடைய பிரமாணங்களை நம்ம கைக்கொள்ளணும். சகோதர நம்ம மாம்சத்தை வெறுக்கும் போது என்ன பண்ண முடியும், தேவனுடைய பிரமாணங்களை நமக்குள்ளாக நம்ம நிறைவேற்ற முடியும் சகோதர சகோதரிகள். நம்ம பார்க்கிறோம் ஒரு சகோதரர் அங்க சொல்லியிருக்கிறார் என்ன ஒரு ஒரு சொல்றாருன்னா, அவரு அவரு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மிகப்பெரிய போர், என்னுடைய மிகப்பெரிய போர் என்னன்னா, என்னுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்துக்கு முழுவதுமாக ஒத்துக்க வைப்பது தான் என்னுடைய போர்ங்கிறார். என்னுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்துக்கு முழுவதுமாக ஒத்துக்க வைக்கணுங்களா, நம்முடைய சித்தத்தை ஒத்துக்க வைக்கணும். தேவ சித்தம் எப்படி இருக்குது அதை ஒத்துக்கணும். அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு போர், ஃபர்ஸ்ட் பேட்டில் அதுதான் முதல் போர் அப்படிதான் சகோதர சகோதரர்கள். அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம தேவ சித்தத்துக்கு தேவ பிரமாணங்களுக்கு நம்முடைய சித்தத்தை ஒத்துக்க வச்சுட்டானா, அதுக்கு மேல நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறார். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படி சொல்றாரு சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம பார்க்கும்போது அப்ப கண்டிப்பா எதிரிகள், மாம்சம், உலகம், பிசாசு இது எல்லாம் வந்தாலும் கூட நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்துட்டோம்னா, அந்த தேவ சித்தத்தை நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம்னா, அது நம்ம அதுக்கு நம்மளை கீழ்ப்படிய வச்சுட்டோம் அப்படின்னா, நிச்சயமா நமக்கு என்ன பண்ணலாம், வெற்றிகள் கண்டிப்பா இருக்கு, நம்ம ஜெயிச்சிடலாம். அதான் அங்க சொல்றாரு சகோதர சகோதரிகளே. சோ ரொம்ப முக்கியமா அங்க இருக்கு. அப்போ இதை இன்னைக்கு கண்டிப்பா நம்ம ஒவ்வொருவரும் இந்த காரியத்தை நம்ம கண்டிப்பா செய்யணும். அப்போ நம்ம தேவனுடைய பிரமாணங்களுக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு என்ன பண்ண முழுதுமா, அவன் முழுசா முழுசா நம்முடைய சித்தத்தை ஒத்துக்க வைக்கணும்னு சொல்றாரு. சோ ரொம்ப அருமையாக அந்த காரியத்தை அங்க பேசியிருக்காரு சகோதர சகோதரிகள். நம்ம பார்க்கிறோம் அடுத்ததாக எட்டாம் வசனத்துக்கு நம்ம போயிடலாம். வார்த்தைகள் அங்கே சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, பிரியாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற வார்த்தைகளை இரவும் பகலும் என்ன பண்ண, இதுல தியானித்துக் கொண்டிரு, இதை தியானித்துக் கொண்டிரு. அப்புறம் அது பாருங்க வசனம் வாசிங்க. அப்போ அப்பொழுது உன் வழியை என்ன, வழியை வாய்க்க பண்ணுவாய், வாய்க்க பண்ணுவாய். இப்ப சகோதர சகோதரிகளே இங்க நம்ம பார்க்கிறோம் ரொம்ப முக்கியமா இந்த வசனத்துல இருந்து நமக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, அதே தான் முன்னாடி சொன்ன காரியம் தான். என்ன காரியம் அங்க சொல்ல வர்றாருன்னா சகோதர சகோதரிகளே, அதாவது யோசுவா தேவன் தந்திருக்கிற நியாயப்பிரமாணங்களை எந்த அளவு படிச்சு அந்த காரியங்களை எந்த அளவுக்கு நிறைவேற்றுறாரோ அந்த நிறைவேற்றுதல் பொறுத்துதான் அவருடைய வெற்றிகள் வந்து இருக்கும். அதான் அந்த அந்த ரேஷியோ அங்க சொல்றாரு. நியாயபுரமான காரியங்களை அவரு அவர் கற்று அந்த காரியங்களை எந்த அளவுக்கு நிறைவேற்றுறாரோ, எந்த அளவு நிறைவேற்றுறாரோ அந்த அளவு அவருக்கு என்ன இருக்குதுங்களா, வெற்றிகள் அங்க இருக்கு சகோதர சகோதரிகள். அதான் அங்க சொல்றாரு, அந்த ரேஷியோ அங்க சொல்றாரு சகோதர சகோதரிகளே. அதுதான் இன்னைக்கு நமக்கு அங்க சொல்றாரு, அதுதான் நமக்கு சொல்லும் போது. அப்ப நாம் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை படித்து, தேவனுடைய வார்த்தைகளை படித்து அதை உணர்ந்து தேவ சித்தம் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொண்டு அந்த சித்தத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுதான் நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம ஆவிக்குரிய ரீதியில நமக்கு வந்து வெற்றிகள் அங்க கிடைக்கும் சகோதர சகோதரிகள். அதனால இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, ஸ்டடி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கு என்ன ரொம்ப முக்கியம், ஸ்டடி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவனுடைய சித்தம் நம்ம எப்படி நம்ம உணர முடியும், தேவனுடைய சித்தத்தை எப்படி நம்ம உணர முடியும் இல்லைங்களா. நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சம்பவம் ஆனாலும், நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் ஆனாலும், அந்த காரியங்களை குறிச்செல்லாம் எங்க தேவன் வச்சிருக்கிறாரு பாருங்க, அவருடைய வார்த்தைகளை வச்சிருக்காரு சகோதர சகோதரிகளே. அப்ப அதன் மூலமாக என்ன கண்டுபிடிக்கல, நம்ம தேவ சித்தம் என்ன, இந்த காரியத்தை குறித்து தேவ சித்தம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்னங்கிறது என்ன பண்ணலாம், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்கலாம். சோ அதை கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன பண்ணணுங்களா, அதை கண்டுபிடித்து அந்த தேவ சித்தத்துக்கு தன்னை கீழ்ப்படியும் போது கண்டிப்பா உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா, சோ அது அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா, வெற்றிகள் அங்க ஜெயம் அங்க இருக்கு ஆவிக்குரிய ரீதியில சகோதர சகோதரிகள். அதனாலதான் கர்த்தர் அங்க பேசியிருக்காரு. நீங்க தீர்க்க தரிசனமா சங்கீதத்துல சங்கீதம் 48 பாருங்க, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் இல்லைங்களா. விரும்புகிறேன் கூட சரியான வார்த்தை இல்ல, அது எப்படி வந்திருக்குன்னா, உங்களுடைய சித்தம், உங்களுடைய சித்தம் செய்ய மன மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு. உங்களுடைய தேவனே உங்களுடைய சித்தம் செய்ய மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். உங்களுடைய வேதம் எங்க இருக்குதுங்களா, என் உள்ளத்தில் இருக்குது. அதாங்க சொல்ல, உங்களுடைய வேதம் எங்க இருக்கு, என்னுடைய உள்ளத்தில் இருக்குது. சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த உடன்படிக்கை வாழ்க்கையை தொடங்கும் முன்பு என்ன பண்ணார், அவரு இந்த உடன்படிக்கை வாழ்க்கையை தொடங்கும் முன்பு என்ன பண்ணாரு, அதாவது ஆரம்பத்தில் என்ன பண்ணாரு இல்லைங்களா, அவர் ஞானஸ்தானம் எடுத்து வந்தவன் என்ன பண்ணாரு, என்ன பண்ணாரு, முதல்ல ஸ்டடி தான் பண்ணாரு இல்லைங்களா. தேவனுடைய வார்த்தையில 40 நாட்கள் என்ன பண்ணாரு, உட்காந்து 40 நாட்கள் உட்கார்ந்து ஏற்கனவே ஸ்டடி பண்ணிட்டாரு அந்த காரியங்களை. அதுல தேவன் அவருடைய சித்தம் என்னங்கிறது அவரு தெரிஞ்சார். அது அப்ப அப்படின்றது என்னன்னா, அப்ப எந்த அளவு வந்து ஸ்டடி, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம படிக்கிறது, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறது, அதன் மூலமாக சத்தியங்களை கற்றுக்கொள்றது, தேவனுடைய சித்தம் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது எவ்வளவு முக்கியம் நமக்கு சொல்றான். அதனாலதான் உங்களுடைய வேதம் என்னுடைய உள்ளத்துல இருக்குது, உள்ளத்துல இருக்கு. சங்கீதம் 119:97 உங்களுடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் என்னுடைய. இப்படிப்பட்ட நம் காரியங்களை நம்ம கண்டிப்பா நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம செய்யணும் சகோதர சகோதரிகளே. அப்படி என்றால் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, நம்ம வசனத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்கு, இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமா கண்டிப்பா, இது நம்ம பார்க்கும்போது இரவும் பகலமாக வேதத்தை எடுத்து நம்மளால படிச்சுட்டு இருக்க முடியாது. ஆனா அப்படி என்றால் என்ன காரியத்தை அங்க சொல்ல வராருன்னா சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தேவைகள் இருந்தாலும், அந்த எல்லா சூழல்களிலும் அந்த மத்தியத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா, சோ நம்ம சத்திய வேதங்களை தேவனுடைய வசனங்களை தியானிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும், தியானிக்கிறவர்களா இருக்கணும். அந்த நம்ம பாருங்க சத்திய வசனத்தின்படி அந்த தியானத்தின்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை காரியங்களை நம்ம நடப்பிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அதான் அங்க சொல்றாரு சகோதர சகோதரிகளே. சோ ரொம்ப முக்கியம். அப்போ அப்ப கண்டிப்பா இந்த ஒரு 8வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா, அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு தேவனுடைய மக்களுக்கும் என்ன ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை அங்க தேவன் அங்க சொல்ல வராருன்னா, சோ வேத நம்ம தேவனுடைய வார்த்தைகள் என்ன பண்ண நிச்சயமா, சோ நிச்சயமாக நம்ம ஆழ்ந்து நம்ம படிக்கணும், அந்த காரியங்களை நம்ம ஆழ்ந்து நம்ம தியானிக்கணும். ஏன்னா அதன் மூலம் அதுல இருந்து தான் நம்ம தேவனுடைய சித்தம் என்னங்கிறது என்ன பண்ண முடியும், நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். சோ அதுக்கு பிறகு அந்த தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்து அதன்படி நம்ம நடக்கணும் சகோதர சகோதரிகளை. ரொம்ப முக்கியமா இருக்கு. அது அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது அதாங்க சொல்றாரு, என்ன சொல்றதுங்க, நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் எல்லா காரியத்திலும் என்ன இருக்குன்னா, வேதத்தின்படிதான் நம்ம செய்வோம். அப்ப வேத ஒரு வசனம் நீங்க வாசிங்க, 1 Corinthians 10:31. அப்ப நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் நீங்க எது செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்கள். அப்ப சகோதர சகோதரிகளே, நம்ம உடன்படிக்கை செய்து நம்ம உள்ள வந்துட்டாலே, நம்ம இந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி இந்த ஒரு ஓட்டத்துக்குள்ளாக நம்ம வந்துட்டாலே, நம்முடைய எல்லா நிர்வாகமும் யாரு எடுக்கிறாருன்னா, தேவனே எடுக்கிறாரு. சகோதர சகோதரிகளே, நம்முடைய என்ன சொல்றதுன்னா, நம்முடைய வீட்டு நிர்வாகத்திலிருந்து நம்முடைய எல்லா நிர்வாக காரியங்களும் யாரு எடுக்கிறாருன்னா, தேவன் தான் எடுக்கிறாரு. சகோதர சகோதரிகளே, அப்போ நமக்கு நம்ம வழிநடத்துபவராகவும் இருக்கிறாரு, நம்மளுக்கு நிர்வாகியாகவும் அவர் இருக்கிறாரு. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தேவைகள் சந்திக்கப்படுதலையும் யார் இருக்கிறாருன்னா, கர்த்தர் இருக்கிறாரு. சகோதர சகோதரி கர்த்தர் இருக்கிறாரு. ஆகையினால இன்னைக்கு புதிதாக உடன்படிக்கை செய்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் நீங்க கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் இனிமேல இந்த ஒரு ஓட்டத்துல வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் கண்டிப்பா அதை கைட் பண்றவர் யாருன்னா, கர்த்தர் தேவன் இருக்கிறார். அப்ப நிச்சயம் என்ன பண்ண வேண்டாம்னா, இந்த ஒரு இந்த உலக காரியங்கள் ஆகட்டும், நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் ஆகட்டும், என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா கர்த்தர் எல்லா காரியங்களையும் உங்களை நிச்சயமா வழிநடத்துபவராக அவர் இருக்கிறாரு. சகோதர சகோதரிகளை அங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப அதே சமயத்துல நம்ம செய்ய வேண்டியது என்ன, செய்ய வேண்டியது வேதத்துல ஆமா பிரியமாக இருக்கணும், தேவ சித்தத்தை நிறைவேற்றுதல கவனமா இருக்கணும், அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுதல நம்ம முனைப்பா இருக்கணும். ரொம்ப முக்கியமா இருக்கு சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கணும். சார் நம்ம கடைசியை நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, யோசுவாவுக்கு வந்து பார்க்கிறோம், இந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி சென்று நம்ம பார்க்கிறோம் அங்க அந்த ஒரு கானான் தேசத்தை சுதந்திரித்து அந்த கானான் தேசத்துல குடியேறி வைக்கிற இந்த வேலை இது எவ்வளவு பெரிய வேலை இல்லைங்களா, இது எவ்வளவு பெரிய வேலை. இந்த வேலையை வந்து யார் தந்தாரு, யோசுவாவை போய் எடுத்துக்கிட்டாரா, அப்படி பாத்தீங்களா, இந்த ஒரு கமிஷன் இந்த வேலை யாரு தந்தாருன்னா, இது தேவன் தான் அவருக்கு தந்தாரு. யாரு தந்தாரு இந்த வேலை, தேவன் தான் அவருக்கு தந்தாரு, யோசுவாவுக்கு தந்தாரு. சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கிறோம், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அவர் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு அவரு எவ்வளவு பெரிய பிரதான ஆசாரியனாக இருக்கிறாரு, அவரை உயர்த்தினது யார் உயர்த்தினாருங்களா, தேவன் தான் உயர்த்தினாரு, தேவன் தான் அந்த காரியத்தை செய்தாரு. இன்னைக்கு நமக்கு அங்க சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரும் உலகத்துல எந்த மனுஷனும் இப்படிப்பட்ட வாய்ப்பை இல்லை. அப்படின்னு என்னன்னா, சர்வவல்ல தேவனுடைய சித்தத்தை செய்கிற வாய்ப்பு இல்லைங்களா, சர்வவல்ல தேவனுடைய சித்தத்தை செய்கிற வாய்ப்பு, இந்த ஒரு கன மகிமையான ஒரு இந்த ஒரு வேலை, அவருடைய வேலை, இது இது செய்யறதுக்கு யாருக்கு வாய்ப்பு தந்திருக்காரு? இன்னைக்கு நமக்கு மட்டும்தான் சகோதர சகோதரிகளே. அதான் கர்த்தரங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுங்களா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ நம்ம பார்க்கும் போது எங்கேயோ நம்ம ஒவ்வொரு மூலையில இருந்தோம் சகோதர சொல்றீங்க, நம்ம இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு மூலையில ஒவ்வொரு திசையில இருந்தோம். ஆனா தேவன் நமக்கு நம்மளை அழைத்து அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே கழுவி நீதிமான்கள் ஆக்கி அவருடைய நாமத்தையும் ஒரு குமாரனுடைய நாமத்தையும் அறிவித்து அவருடைய தெய்வீக திட்டங்களையும் நமக்கு சொல்லி அதை விலக்கி காட்டி கடைசியாக நாம் பார்க்கும்போது ஒரு மாபெரும் ஒரு சலாக்கியம் என்னன்னா, அவருடைய சித்தத்தை செய்யற வாய்ப்பை இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய கையில யார் கொடுத்திருக்காரு? தேவன் தான் கொடுத்திருக்காரு சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த வேலை யாருடைய வேலை? இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை யாருடைய வேலை? தேவனுடைய வேலை. இது தேவன் தான், இது அவருடைய வேலை சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சலாக்கியத்தை தேவன் இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிறாரு. அப்ப கண்டிப்பா அந்த காரியத்தை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். அதனால இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிற வாய்ப்பு ஏதோ ஒரு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு இல்ல சகோதர சகோதரிகள், அப்படி இல்ல. இது தேவன் வந்து நமக்கு என்ன சொல்ல, அவர் மிகுந்த கிருபையினாலே, ஒரு மிகுந்த கிருபையினாலே அவர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிற வாய்ப்பு, இந்த வாய்ப்பு அவருடைய சித்தத்தை செய்யற வாய்ப்பு. அதனாலதான் அதை நம்ம நிறைவேற்றுறதுல, அதை உறுதிப்படுத்துறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் சொல்றாரு, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாகும்படி நீங்க என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையாக. பேதர் அவர்கள் ரொம்ப அருமையா சொன்னாரு. அதனால சகோதர சகோதரிகளே, ஞானஸ்தானம் எடுத்த சகோதர சகோதரிகள் ஆனாலும் சரி, நம்ம பார்க்கிறோம் ஏற்கனவே எடுத்திருக்கிறவங்க ஆனாலும் சரி, கண்டிப்பா நம்ம பெற்றிருக்கிற வாய்ப்பு லேசான வாய்ப்பு இல்ல சகோதர சகோதரிகளே. ரொம்ப ரொம்ப ஒரு கனமான ஒரு வாய்ப்பு, ரொம்ப ஒரு மென்மையான ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரு. ஆகையால அந்த காரியங்களை நம்ம நிறைவேற்றுவதில் கண்டிப்பா நம்ம கவனமாக நம்ம இருக்கணும் சகோதர சகோதரிகளை. ஏனென்றால் நம்ம பார்க்கிறோம், நம்ம பார்க்கும் போது நம்ம அழைத்தது யாரு? தேவன். சத்தியத்தை நமக்கு அறிவித்தது தேவன். இன்றைக்கு அவன் நம்மை பாவத்திலிருந்து சுத்திகரித்தது தேவன் தான் பண்ணிக்கிறாரு. நம்ம புதுசு புதுசுகளாக அந்த வித்தை நமக்குள்ளாக உருவாக்குனது தேவன் தான். அந்த வித்தை வளர்க்கிறது தேவன் தான். கடைசியில நம்ம ஓட்டத்தை ஓடி முடியும் போது நம்ம உயிரோட இழப்புறது தேவன் தான். அவரோட கூட அங்க நம்ம பார்க்கிறோம் கர்த்தரோட கூட சிங்காசனத்துல உட்கார வைப்பது பாத்தீங்களா சகோதர சகோதரிகளே. தேவன் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரியவராக இருக்கிறாரு அன்பான சகோதர சகோதரிகளே. அதையினால நம்ம பார்க்கும் போது அப்ப அவருடைய சித்தத்தை செய்கிற வாய்ப்பு நம்ம கிடைச்சிருக்கு. அதை நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரையில அதை நம்ம நல்லபடியாக உற்சாகமாக, ரொம்ப முக்கியம், ரொம்ப உற்சாகமாக அந்த சொல்ற லவ்விங் ஜீல்ங்கிறாரு. அப்படி சொல்றாரு லவ்விங் ஜீல் அப்படின்னா அன்புல வைராக்கியமாக, அன்புல வைராக்கியமாக உற்சாகமாக சகோதர சகோதரில இந்த நம்ம பார்க்கும்போது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. தேவன் அந்த சித்தத்தை அவருடைய வேலை என்ன பண்ணும், நமக்கு சரியாக நிறைவேற்றணும். அவரை நம்ம பார்க்கும்போது நிறைவேற்றணும், அவருடைய சித்தத்துக்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும், அவருடைய சத்தியங்களுக்கு பிரமாணங்களுக்கு நம்மை முழுவதுமாக தாழ்த்தி அதுக்கு கீழ்ப்படியும் நம்ம சகோதர சகோதரிகளை. அப்படி அப்படி நம்ம கண்டிப்பா செய்யணும். ஏனென்றால் நம்மோட கூட எப்பவுமே யார் இருக்கிறாருன்னா தேவன் இருக்கிறார். அப்படின்னா அவருடைய குமாரன் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோட கூட இருக்கிறாரு. தொடர்ந்து இந்த ஓட்டத்துல நம்ம எல்லாரும் ரொம்ப உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் வைராக்கியமாகவும் இந்த ஓட்டத்துல ஓட தேவன் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.